வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எங்களோடு இணைந்து இருப்பது குறித்து மிக மகிழ்ச்சி. நான் இங்கே செல்வன் தாமஸ் மற்றும் என்னோட கூட
சுஜாதா செல்வன். வணக்கம் நேர்லே, இது உங்கள் இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. உங்கள் இறை இசையில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வாரந்தோறும் நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு தீம் எடுத்து ஒரு ஸ்டடி செய்து வருகிறோம். அதுபோல் இந்த வாரமும் கூட ஒரு புது புதுசான ஒரு தலைப்பு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலைப்பு தான் இல்லையா?
ஆமாம். சர்வன்ட் அப்படிங்கிறத பற்றி, ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் அப்படின்ற ஒரு காரியத்தை பொறுத்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே வந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா? நாம் வந்து நம்ம வீடுகள்லையோ இல்லை நம்மளுடைய வேலைகளில் எல்லா இடங்களிலும் நம்ம வந்து சபையிலேயோ இல்லை ஆண்டவருக்கோ ஊழியம் செய்கிறோம். எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வேலைக்காரர்கள் தான் இல்லையா? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், ஆமாம், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தான்னு சொல்லி சொல்கிறாரு. மேத்யூ 20:28 நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஜீசஸே வந்து நமக்கு ஒரு நல்ல, ஜீசஸ் தான் இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல், ஒரு எப்படி ஒரு நல்ல ஊழியம் செய்வது அப்படிங்கிறது குறித்து இல்லையா? ஸோ இன்னொரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவருக்கே இப்படியெல்லாம் நடந்ததுண்டானா, அவரையே வந்து பிசாசு பிடிச்சவன் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண வேலைக்காரர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்வது அதிக நிச்சயம் இல்லையா? அவர் அப்படி நடப்பது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஜீசஸுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மற்றும் வேதத்தின் அநேக காரியங்கள் வேலைக்காரர்களை பற்றி இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு
ஜீசஸ் வந்து ஒரு சர்வன்ட்ன்றது ஒரு புதுமையான ஒரு ஒரு கான்செப்ட் அமங் ரிலிஜன்ஸ் இல்லையா? எந்த மதத்துலேயும் வந்து ஒரு தெய்வம் வந்து மனுஷர் மத்தியில் ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்வதில் சேவை சிலை பண்ணுற ஒரு ஆட்டிடியூடோட வந்ததாக நம்ம தெரியல. அது இன்னைக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லாம் கூட சர்வன்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சர்வன்ட் லீடர் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இது லீடர்ஷிப்புடைய ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் வந்து சர்வன்ட் லீடர். ஸோ இது குறித்து நம்ம அதிகமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது போல் நல்ல ஒரு பாடல்.
ஓகே,
வெல்கம் பேக் டு இறை இசை தமிழ் கிறிஸ்துவ வானொலி. சர்வன்ட் குறித்து ஒரு தலைப்பில் நாங்கள் செய்த ஒரு ஸ்டடியில் நீங்கள் எங்களோட இணைந்திருக்கிறீர்கள்.
ஆமாம், பைபிளில் வந்து சர்வன்ட் எப்படி இருக்கணும், சர்வன்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படி வந்து நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரதானமான எக்ஸாம்பிள் அல்லது ரோல் மாடல் ஒரு முன் உதாரணம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா சரியான நல்ல விஷயங்களுக்குமே வந்து கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் பூரணமானவராக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுக்குமே அவரை வந்து நம்ம முன்னோடியாக கொள்ளலாம், அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லி. ஸோ ஈவன் இதில் கூட நம்ம பார்த்தோம், மனுஷகுமார் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்கிறோம் இல்லையா. அப்படி வேலை செய்யாமல் இருந்தால் அது ரொம்ப பெரிய தப்புன்னு அர்த்தம் இல்லையா. சோம்பல் வந்து கடவுள் இது பண்ணுறதே இல்லை, அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் பவுல் வந்து சொல்கிறாரு, ஒருத்த வந்து உன்னால் வேலை சொந்த சாப்பாட்டை உன்னால் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட முடியலன்னா நீ சாப்பிடவே கூடாதுன்னு
சொல்கிறாரு.
அந்த அளவுக்கு வந்து நம்ம வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது மனுஷனுக்கு கடவுள் நியமித்த ஒன்று இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செக்யூலர் வேர்ல்டில் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வந்து அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அதை வணங்கணுன்றதுக்காக இல்லை, அதை நம்ம உத்தமமாக செய்யணும், சின்சியராக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ரவி சக்ரியாஸ் அவர்கள் ரீசெண்டாக நான் கேட்ட ஒரு எக்ஸாம்பிள், அவர் சொன்னது ரொம்ப ஞாபகம் வருது. ஒரு பையன் வந்து ஸ்கூலில் அவங்க டீச்சர் வந்து அப்பா அம்மாவை கூட்டணுமான்னு சொன்னாங்கன்னா அப்பா வந்தாராம். அப்போ அந்த டீச்சர்கிட்ட வந்து சொன்னாங்க, டீச்சர் சொன்னாங்களா, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஸ்கூலில் மற்ற பசங்களுடைய இதெல்லாம் எடுத்துடுறான், அவங்களுடைய ஸ்கேல் பென்சில் பேனெல்லாம் எடுத்துடுறான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, அதுக்கு அவசியமே இல்லையே, அவன் என்னை கேட்டால் நானே ஆஃபீஸ்லேருந்து அவனை கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னாரான். அந்த மாதிரி அதை ஸோ அப்படிதான் தட்ஸ் அதுலேருந்து தான் பையன் கற்றுண்டான்னு தெரியுது இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வேலை இடங்களில் செய்கிறது வந்து அதை பற்றி யோசிக்க கூட இல்லாமல் விடும் இல்லையா. நம்ம வந்து வெரி கேர்ஃபுல். நான் எப்பவுமே யோசிக்கிறது வந்து நம்ம வேலை ஸ்தலத்தில் முக்கியமாக, ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளை பார்க்குறாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நம்மளை வந்து க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்க்குறாங்க, நிறைய நேரம் நம்ம வேலையில் செலவிடுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையும் வந்து கிறிஸ்துவை மேல் அது எதிரொலிக்கும்ன்றது நம்ம உணரணும், கடவுள் மேல் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது ஒன்று. வி ஆர் ஆல் கிரைஸ்ட்ஸ் அம்பாசிடர்ஸ், அம்பாசிடர்ஸ் ஃபார் காட் இல்லையா, தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் நம்ம. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை வச்சு தேவனை ஆக்சுவலி ஜனங்க வந்து எடை போட ஆரம்பிப்பாங்க, ஆண்டவர் அறியாதவங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம குத்த சொல்ல முடியாது, கிறிஸ்தவங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் யோசிக்கிறது உண்டு, இப்போ ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்பாடி கிறிஸ்தவர்கள்னா ஒரு ரொம்ப ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அதை நினச்சா வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான். நம்ம வந்து நம்மளுடைய நம்ம ஜாக்கிரதையா இருக்க தவறிட்டோம் நான் நினைக்கிறேன் நான் இல்லையா. வேதத்துல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 22:29, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஸோ நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி பழகிறோம் அப்படிங்கிற ஜாக்கிரதையா இருக்கணும். வி டோன்ட் விஷ் பி கைண்ட் இல்லையா. அண்ட் வந்து என்ன சொல்ற, இன்னொன்று வந்து வேலையில வந்து தவறான காரியங்கள் செஞ்சிடக்கூடாது, செய்கிறவர்களுக்கு உடந்தியாக இருந்து விடக்கூடாது. இதை கூட நம்ம இவருடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம், யோசேப்பு, கரெக்ட், யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இத்தனைக்கும் அவனை வந்து அவனுடைய ராஜா, அவனுடைய எஜமான் வந்து அவனை ரொம்ப நம்பினான், அவனை எல்லாத்துக்கும் மேலே அவனை வந்து அதிகாரியாக வச்சுருந்தான். அவன் அந்த போத்திபாரின் மனைவி அவனை தவறாக அழைக்கும்போது, உறவுக்கு அழைக்கும்போது கூட அவன் வந்து சொல்கிறான், என்னை நம்பி வந்து என் எஜமான எத்தனையும் கொடுத்துருக்காரு என்கிட்ட, உன்னை தவிர மற்ற எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அப்படி என்ன அவர் நம்பி இருக்கும்போது நான் எப்படி இப்படி ஒரு துரோகம் பண்ண முடியும், கடவுளுக்கு விரோதமாக நான் எப்படி இப்படி ஒரு பொல்லாப்பு செய்ய முடியும். ஸோ அதில் ரெண்டு விஷயம் தெரியுது, ஒன்று அவனுக்கு எஜமான இடத்துல அவனுக்கு இருந்த உண்மை, இன்னொன்று கடவுள் இடத்துல இருந்த பயம். அது ரெண்டும் யோசிப்புடைய இதில் தெரியுது இல்லையா. அவன் ஒரு உத்தமமான வேலைக்காரனாக இருந்ததுனால தான் அவன் ஆக்சுவலி ஒரு பெரிய உயர்ந்த பதவியில ஸ்தானத்துல இருப்பான்னு கடவுள் அவனுக்கு முன்னே காமிச்சிட்டாரு கனவுல. ஆனா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் வேலைக்காரனா இருக்க வேண்டியதா இருந்தது. அவன் ஜெயில இருந்தப்ப கூட அவன் வந்து உத்தமமா இருந்ததுனாலதான் ஈவன் அவங்களுடைய கண்களில் கூட அவனுக்கு
தயாரிச்சு.
ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனா எப்படி இருக்கு, இத்தனைக்கும் என்ன சொல்றது, பெரிய ஆளாக பிறந்தவன் அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அது வரும் வரையிலும், அந்த உயர்வு அவனுக்கு வரும் வரையிலும் அவன் சாதாரண வேலைக்காரனா இருக்கும் போது அவன் உத்தமமா இருந்தான். நம்ம வந்து சாதாரணமா இருக்கும் போது எப்படி இருக்கும், நம்ம நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்த அப்புறம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கேரக்டரை காட்டும் இல்லையா. சில பேர் பார்த்துருப்போம், நம்ம வேலையில பார்த்துருக்கோம், கொஞ்சம் உயர்வு வந்த உடனே ரொம்ப கொஞ்சம் தலைகரம் தெரியாம ஆடுவாங்க. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத பத்தி. வி ஹவ் டு பி ஃபேத்ஃபுல். ஏப்ரஹாமுக்கு வந்து அப்படி ஒரு ஃபேத்ஃபுல்லான ஒரு சர்வன்ட் இருந்தார், எலியேசர் அப்படிங்கிற ஒரு சர்வன்ட். இன்னொன்று என்னென்ன, இது இந்த எலியேசரும் சரி ஏப்ரஹாமும் சரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உறவு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில். ஆப்ரஹாம் எந்த அளவுக்கு எலியேசரை வந்து நம்பினானா, அவன் ஆக்சுவலி முதல்ல அவனோட புள்ள மாதிரி நினச்சிருந்தான். அவனுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லியாரு, உனக்கு ஒரு மகனை கொடுக்கணும் போது எனக்கு இல்லை எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு எலியேசர் தான் எனக்கு என் பிள்ளை மாதிரி இருக்கான், என் வீட்டு விசாரணைக்கானா இருக்கான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லியாரு அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த எலியேசரை தான் வந்து அனுப்புகிறான் ஏப்ரஹாம் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் முடியாக. அப்போ அந்த எலியேசர் போகும் வழியில் ஜபம் பண்ணுறான், எனக்கு வந்து அவன் ஆக்சுவலி வந்து ஒரு யெகோவாவே அறிந்தவனே கிடையாது.
ஓகே,
ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எஜமான் இருந்தார், அந்த எஜமான மாதிரியை பார்த்து பின்பற்றுகிறவனாக அவன் இருந்தான். நம்மளும் வந்து அதனாலதான் அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்றான், கரெக்டா ஆண்டவன் அவன ரெபே கட்ட கொண்டு போய் காட்டுறான். அவன் சொல்றான், என்னுடைய எஜமானுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ரே பண்றான், எனக்கு நீங்க சரியான அந்த பொண்ணை நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எலியேசர் கூட வந்து காட்ஸ் வில் வந்து நடக்கிறதுல, கடவுளுடைய திட்டம் நிறைவேறல ஒரு சின்ன பங்கு வகிச்சிருக்கான். ஸோ நம்ம வந்து நம்முடைய எஜமானை நாம் எந்த அளவுக்கு வந்து அவரை போல நடக்கிறோம், அவரை பின்பற்றி வாழறோம், நம்முடைய எஜமான் நமக்கு காண்பித்த மாதிரியின்படி நாம் வாழறோமா. ஒருவேளை இப்போ என்னை போல வந்து ஒருவேளை இந்த இந்த ஃபேத்தில் பிறக்காமல் இருந்திருந்தா கூட, எலியேசரும் அப்படிதான் இருந்தான் இல்லையா, ஆனாலும் நம்முடைய எஜமான் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு அந்த எஜமான் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நாம் நடக்கும் போது எலியேசரை போல தேவனுடைய திட்டத்தில் ஒரு பங்காக நாமும் இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எலியேசர் வாஸ் அ ஃபேத்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டட் சர்வன்ட், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவன் நடந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் ஒரு ரெண்டு விதமான வேலைக்காரர்களை குறித்து பார்க்க போகிறோம் பைபிளில் இருக்கிறவங்க. ஒன்று வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது செகண்ட் கிங்ஸ் 5, ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் இருக்கிற நாகமான் என்கிற ஒரு சிரியா தேசத்து ஒரு இவர், அவர் என்ன சொல்வது பெரிய அதிகாரி, அவருடைய வீட்டில் இருந்த ஒரு இஸ்ரவேல் ஒரு சின்ன பெண், இஸ்ரவேலேருந்து அவங்க சிறையாக பிடிச்சிருந்த ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்கார பெண், சின்ன பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ எந்த அளவுக்கு அவங்க அந்த வேலைக்காரி அந்த எஜமானி எஜமானியோட நம்பிக்கைக்குரியவளாக இருந்தா, அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டு அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியான நாகமான் இஸ்ரவேலுக்கு போறாரு அவருடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக. ஏன்னா இந்த பொண்ணு சொல்றாங்க, எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் வந்து உன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு அந்த நாகமான் ராஜாட்ட போய் ராஜா கிட்ட லெட்டர் வாங்கிட்டு சிரி இஸ்ரவேலுக்கு போறாரு.
நான் ரொம்ப யோசிக்கிறது உண்டு, நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு அவர் போனார்னு சொல்லிட்டு ஒரு சிறு பெண் வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அதிகாரி கிட்ட சொல்லணும் போது வந்து அப்போ எந்த அளவுக்கு அவளுடைய கன்விக்ஷன் அந்த அந்த கம்யூனிகேஷன் இருந்திருக்கும்.
ஆமா
இல்ல,
ஆமா
அவ்வளோ கன்வின்சிங்கா இருந்ததுனாலதான் அவர் அதை உடனே அதை ஏத்துட்டு இருப்பாரு.
அதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பொண்ணு ரொம்ப பெரிய வயசுல அவ போல இல்லையா, சிறை பிடிச்சு போகும்போது சின்ன பொண்ணாதான் இருக்கு. அப்ப ரொம்ப வருஷம் அவ இஸ்ரேல் இல்ல கூட, ஆனாலும் அவ எந்த அழகா எவ்வளவு எப்படி அவங்களை வளர்த்துருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த தீர்க்கதரிசி யெகோவாவின் தீர்க்கதரிசி, இந்த தேவனை உண்மையா உண்மையான தீர்க்கதரிசி, அவர் சொன்னா நடக்கும் அப்படிங்கறது வந்து அவளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. கடவுளை பத்தின ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு இருந்திருக்கு, அவருடைய தீர்க்கதரிசிய பத்தியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஒருவேளை அவ எலிசாவை பார்த்து கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. எலிசா அப்போ எப்பேற்பட்டவராக இருந்திருக்கணும். இப்போ இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்க்கும்போது எலிசாவையும் பார்க்கும்போது கம்பாரிசனே இல்லைன்னு தோணுது இல்லையா. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு அவங்க போய் அவங்க வெக்கப்படலை பார்த்தீங்களா, அவங்க போனால் அதே மாதிரி ஆச்சு இல்லை. ஸோ அதான் அதான் நான் சொன்னது போல நம்மளுடைய எஜமான்களுடைய நன்மையை தேடுறது, சி இந்த பெண்ணு வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் அவளை பற்றின எந்த இதுவுமே மென்ஷனே கிடையாது. அவளை அதுக்கு கௌரவிச்சாங்களா அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய எஜமானுடைய நன்மையை தேடினாங்க. நம்முடைய எஜமானுடைய நன்மையை நாம் தேடுகிறோமா, நம்ம எஜமானுக்கு நன்மை உண்டாகும்படி நம்ம தேடுறோமா? நன்மைனா ஒருவேளை தேவனுக்கு நம்ம என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவனுடைய திட்டத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு உதவியா இருப்பதுதான் நாம செய்யக்கூடிய நன்மை இல்லையா? ஸோ வந்து இந்த வி ஆர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு முதலே சொன்னேன், நம் தேவனுடைய ஸ்தானாவதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்கணும், நம்முடைய எஜமானுடைய நன்மையை நலத்தையே தேடுகிறவர்களாக இந்த நாகமானை குஷ்டரோக காரணமாக தான் அந்த சிறிய பெண்ணை போல. நாம் எவ்வளோ வேணால் சின்னவங்களாக இருக்கலாம், நாம் ஒரு சாதாரண வேலைக்காரங்களாக இருக்கலாம், நம்ம பெரிய பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த சின்ன பொண்ணை கொண்டு அவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு தீர்வு வர்றதுக்கு ஒரு இல்லை சுகம் வர்றதுக்கு ஒரு வழி உண்டாச்சு இல்லையா? ஸோ கடைசியாக இன்னும் ஒரு வேலைக்காரனை குறித்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி. முதல்ல எலியா தீர்க்கதரிசியாக இருந்தபோது அவருக்கு வந்து எலிசா அவருடைய அவருக்கு அடுத்து தீர்க்கதரிசியாக ஆகணும்னு சொல்லும்போது எலியா கேட்குறாரு எலிசாட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னும்போது எலிசா சொல்கிறார், எனக்கு ரெட்டிப்பான ஆவியின் வரம், உங்கள்கிட்ட இருந்தது போல் ரெட்டிப்பான வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு அவருக்கு கிடைக்கிது, நான் போகும்போது நீ பார்த்தேன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சுழல்காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்க்கும்போது அவருக்கு அந்த ரெட்டிப்பான வரம் கிடைக்கிது. எலியா பண்ண அற்புதங்களைப் போல் இரண்டு தனியாக எலிசா பண்ணுறாரு. அப்போ எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேஆசி எப்படி பண்ணியிருக்கணும், எலியாவை போல நாலத்தனையா பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த கேஆசி என்ன பண்ணா, ஒரு கேவலமான இந்த நாகமான் விஷயத்துலதான், நாகமான் வந்து எலிசா கிட்ட குணமடைஞ்சு போகும்போது என்னென்னமோ நிறைய வெகுமதியெல்லாம் கொடுக்குறான். எலிசா சொல்றான், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் போனோடனே இந்த கேஆசி நினைக்கிறான், அவ்வளவு கொண்டு வந்தானே என் எஜமான் வாங்காம விட்டுட்டான்னு அவன் போறவன்ட்டு பின்னாடியே ஓடி போய் எங்க எஜமான் இது மாதிரி கேட்டான்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வரான். எலிசா கேஆசி எலிசா பேரை சொல்லி போய் சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்தோடனே எலிசா கேட்குறா, நீ எங்கே போனேன், நான் எங்கேயும் போல இங்கே தான் இருந்தேன்னு உடனே அவன் சொன்னா, நாகமான விட்டு விலகின குஷ்டரோகம் இப்போ உன்னை பிடித்திருக்கும். ஸோ வந்து கடைசிகளும் கேஆசி குஷ்டரோகியாகவே இருக்கான். ஸோ வந்து இதுலேருந்து என்ன யோசிக்கிறோன்னா, அதாவது ஒரு கிரீடி சர்வன்ட்டு தன்னுடைய என்ன சொல்வது, இந்த உலக காரியத்துக்காக தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை புரியாமல் இழந்து போன ஒரு கிரீடியான ஒரு பொருள் ஆசைப்படுத்த கேஆசியை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனையும் நம்ம வேதத்தில் பார்க்கணும். சரி, தொடர்ந்து இன்னும் சில விதமான வேலைக்காரர்களை குறித்து பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்போம்.
நீ அந்த சின்ன பொண்ணு சொல்ல எனக்கு இந்த சின்ன பொண்ணை பாடிய ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு.
ஓகே ஓகே.
கிறிஸ்டினா அவர்கள் பாடிய தேவனே நண்பனே ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரோஹே.
தேவனே என் நண்பனே
வெல்கம் பேக் டு இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி.
நீங்கள் கேட்ட பாடல் கிறிஸ்டினா பெரில் எட்வர்டுடைய ரோஹே ஒன், அதாவது முதல் பாகம். அதிலிருந்து கிறிஸ்டினா 6 வயது சிறுமியாக இருக்கும்போது பாடின அருமையான ஒரு பாடல். சரி, நம் வேலைக்காரன் குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். வேலைக்காரர் எப்படி இருக்கிற எப்படியெல்லாம் இருக்கிறாங்க வேதத்தில்னு சொல்லி பார்த்தோம். சரி, தே கிறிஸ்து வந்து சொன்ன அநேக ஓமைகள் உண்டு இல்லையா
வேலைக்காரர்களுக்கு குறித்து.
ஸோ அதை கூட பார்ப்போம்.
ஏன் தெரியல, அதிகமாக சொன்ன ஓமைகள் வந்து வேலைக்காரர்களுக்கு குறித்து தான்.
ஆமாம், ஏன்னா நம்ம எல்லாருமே வேலைக்காரர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள் தானே, நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத குறித்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் இல்லையா. லூக் 18:23, லூக்கா 18:23 பார்க்குறோம். ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறான், தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்கும்போது ஒருத்த வந்து 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கான். அவனுக்கு அதை கொடுக்க வழியிலனால அவன் காலில் விழுந்து கெஞ்சும்போது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் கடனை மன்னிச்சிடறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவன் போய் அவன்கிட்ட ரொம்ப குறைவாக கடன் பட்ட அவனோட உடன் வேலையாள் வந்தேன். அவன் வந்து அவன்கிட்ட போய் கேட்கும் போது அவன் கழுத்து நெரிச்சு கேட்குறான். அவன் உடனே வந்து என்னை மன்னியும், எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்னு சொல்லும்போது இவன் அவனை கழுத்து நெரிச்சு அவன்கிட்ட வந்து அவனை காவலில் போட்டு வச்சு அவனை காசை பிடுங்குறான், அவன் தேதி கேட்குறான் அவனை. ஸோ அப்போ மற்ற உடன் வேலையாட்கள் போய் ராஜாட்ட சொல்லும்போது ராஜா கோவப்பட்டு சொல்கிறான், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ. ஸோ வந்து இறங்காத ஒரு மன்னிக்காத ஒரு வேலைக்காரன். இது வந்து ரொம்ப
சர்வன்ட்
நமக்கு வந்து இது ரொம்ப ஆப்டானது இன்னைக்கு நினைக்கிறேன். நமக்கு அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயம்
என்னன்னா,
நம்ம அநேகர் ஆர் ஈவன் ஒரு சிலர் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்கும், மாறாத ஒரு கோபம் இருக்கும், மறக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் மன்னிக்க முடியாத குற்றம், இல்லை வந்து மன்னிச்சா கூட மறக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம இல்லையா. வைராக்கியம் இருக்கும் நமக்கு. சில பேரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, அவங்க செஞ்ச ஏதோ ஒன்று நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் செய்த அநேக பாவங்களை ஆண்டவர் எனக்கு மன்னித்திருக்கும் போது நாம வந்து ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச பாவங்களை விட அதிகமாக யாரும் நமக்கு செஞ்சிடலை இல்லையா. மற்றவங்க நமக்கு செஞ்சது வந்து ரொம்ப கொஞ்சம் தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதை வந்து ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கும் போது நாம் வந்து அதே என்ன சொல்றது, இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டணும். ஆண்டவர் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அவங்க அதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நமக்கு தகுதியானவங்களாம் இல்லாதப்ப தானே ஆண்டவர் நமக்கு மன்னிச்சாரு இல்லையா. அவர் அப்படி பார்த்துருந்தா நமக்கு மன்னிப்பு
இல்லையா.
ஸோ வி ஹாவ் டு பாஸ் ஆன் த குட் திங் தட் ஹஸ் பீன் கிவன் டு அஸ் இல்லையா. தகுதி இல்லாத நமக்கு கிடைத்த நன்மையை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நீ எந்த அளவினால் அழைக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அழைக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களை மன்னிக்கிறோமோ மற்றவங்களுக்கு இறங்க காணுறோமோ அதே போல தான் நமக்கும் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணுங்கிறத உணர்த்துகிற ஒரு உவமை இதுன்னு சொல்லலாம். ஸோ மன்னிக்காத ஒரு வேலைக்காரனை குறித்து இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அன்மர்சிஃபுல் சர்வன்ட், லூக்கா 12:42 பார்க்குறோம். லூக் 12:42 பார்க்குறோம். எப்படின்னா ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அதை கர்த்தரை பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். ஒருத்தர் வந்து தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய வேலைக்காரர்கள் மேலே ஒருத்தர் விசாரணைக்காரனை வச்சுட்டு போகிறார் தூர தேசத்துக்கு. அப்போ வந்து அவன் வந்து யார் நல்ல ஊழியக்காரன்னா, அவர் திரும்பி வரும்போது அப்படி செஞ்சுட்டு இருக்கிறவனாக காணப்படுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன், அவன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊழியக்காரன் 45 பார்க்கணும், அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவன் பங்கை நியமிப்பான். ஸோ வந்து என்ன இது, இது கூட நம்ம நிறைய வேலை ஸ்தலத்தில் பார்ப்போம். ஈவன் ஊழியக்காரர்கள்ட்ட கூட இதை நம்ம பார்ப்போம். ஊழியக்காரன்னா என் வந்து ஏதோ ரொம்ப தங்களுக்கு ஒரு பெரிய பதவி மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி ஊழியக்காரன்றது வந்து கடைநிலை ஒரு காரியம் நினச்சிக்கணும் நம்ம. ஊழியம் செய்கிறவங்க வந்து ஆக்சுவலி வி ஷுட் திங்க் வி ஆர் த லீஸ்ட் நாட் த மோஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா. அப்போ நமக்கு கீழே கொடுக்கப்பட்டவங்களை தன்னுடைய ஆக்சுவலி அவங்க நமக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு உத்தரவாதம் செய்ய முடியாத தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, கொடுக்கப்பட்ட ஆடுகள், கொடுக்கப்பட்ட ஜனங்களை, ஆத்மாக்களை. இங்கே வந்து நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அதுவும் இப்போ வந்து நிறைய மோசமான விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஓநாய்களை போல தங்களுடைய சபையில் இருக்கிற பெண்களையே வந்து கெடுத்து போடுகிறவர்கள், இன்னும் என்னென்னமோ அவளுடைய என்ன சொல்றது பணம் காசை கொள்ளை அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, அவர் திரு நினையாத நாளில் ஆண்டவர் வந்து அவங்களுடைய வந்து அவங்க கடுமையாக தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு, கடினமாக தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு வந்து ஒருவேளை நம்மளை விசாரணைக்காரனா ஆண்டவர் வச்சுருந்தா நம்ம டபுளி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை தான் இது வந்து உணர்த்துதுன்னு நினைக்கிறனால. So we have to be merciful and we also have to be mindful of our role. Yeah. சரி, அடுத்ததாக வந்து லூக்கா 17:7 டியூட்டிஃபுல் சர்வெண்ட், அதாவது வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது கடமையை செய்கிற ஒரு ஊழியக்காரன் சொல்லி பார்க்குறோம். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு வந்து வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலைக்காரன் போய் வயலில் வேலை செஞ்சுட்டு இல்லை மந்தையை மேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது எஜமான் அவன்ட்ட என்ன சொல்லுவான், நீ போய் முதல்ல சாப்பிட்டுவான் நான் சொல்லுவான் இல்லை இல்லையா, நீ போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லுவான், அப்புறமா நீ போய் சாப்பிடலான்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லை, நீ வேலையெல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்க அப்படின்லாம் அவனை அப்ரிஷியேட் பண்ண மாட்டான் இல்லையா. உன் கடமை தானே, தட்ஸ் வாட் யூ பேட் ஃபார் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நம்ம கூட ஒர்க்கில் அப்படி தான் இல்லையா, யூ ஹாவ் டு ரியலி என்ன சொல்கிறது எக்ஸல், அதாவது டு கெட் அப்ரிசியேஷன், டு கெட் பே ரைஸ், குட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற இது கிடைக்கிற ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய நம்ம நார்மலாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சால் அதுக்கு எந்த அப்ரிசியேஷனும் கிடைக்கிறதில்ல. இன்ஃபேக்ட் தேச நீ அதுக்கு தானே உனக்கு காசு கொடுக்கணும், அதை விட நீ ஜாஸ்தி பண்ணாதான் உனக்கு ஒரு 5 மணிக்குள்ள வேலை செய்கிறாங்க, நீ வந்து இன்னும் கூட அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு யூனோ யூ கோ பியாண்ட் த கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இவன் என்ன இவன் அதான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே நீ வந்து அந்த எஜமானுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் சாப்பிட போவோம் இல்லையா. அப்போது அப்போ கூட நீ என்ன சொல்லணும், உங்களுக்கு அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்தோமோ அவருக்கு பண்ற பெரிய ஃபேவர் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா. அது நம்ம கடமை, அதுல வந்து என்ன சொல்றது, அதுல ஒன்றும் அப்ரிஷியேட் பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை.
அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். கடவுள் நம்ம ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் சர்கம்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கும் ஆலயத்துல போய் போதகரா இருக்கும், ஊழியக்காரா இருக்கும் போற நம்ம கூட நம்ம வேலை இடங்களிலையும் கூட ஒரு ஓட்டு ஒரு கார் ஓட்டுநராக இருந்தாலும் வீட்டு வேலைக்காரராக இருந்தால் கூட நாகமான் வீட்டில் இருந்த பெண் போல நம்மளும் ஒரு ஊழியக்கார தானே.
கண்டிப்பாக நம்ம எங்கே இருக்கோமோ எந்த நம்மளுடைய அழைப்பு எதுவோ அதில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். நம்ம நம்மை சுற்றி இருக்கிற சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்யணும். எல்லாருமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும்.
அதோட சொல்லும் போது எனக்கு அந்த ஓமை டைரக்டாக லிங்க் ஆகிறது எனக்கு பிடிக்கும். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது கொடுப்பார் இல்லையா.
அது நெக்ஸ்ட், அது வரேன். ஐம் கமிங் டு தட் நெக்ஸ்ட். ஸோ நம்மளுடைய டியூட்டியை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உணர்வு நமக்கு இருக்கணும். அது மட்டும் நம்ம செய்ய தினமும் கடவுள் பெரிய ஃபேவர் செய்கிறோன்ற மாதிரி நினைக்காம நம்முடைய கடமையை செய்கிறோன்ற உணர்வோடும் நினைவோடும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யணும். அதற்கான எந்த இதையும் எதிர்பார்க்க பலனையும் எதிர்பார்க்காம அதுதான் வந்து இதில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது. கடைசியாக ஒரு இன்னும் ஒரு சர்வெண்ட்டை குறித்து பார்க்க போகிறோம். ஃபேத்ஃபுல் சர்வெண்ட், உண்மையான ஒரு ஊழியக்காரன். அதுதான் நீ சொன்ன அந்த எக்ஸாம்பிள், அதாவது ஒருத்தன்ட்ட 5 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தன்ட்ட 2, இன்னொருத்தன்ட்ட 1 கொடுத்துட்டு தூரதேசம் போயிட்டு வரும்போது இவன் என்ன சொல்கிறான், 5 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிச்சான், 2 தாளந்தவன் இன்னும் 2 தாளந்தை சம்பாதிச்சான். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் மேல் அதிகாரியாக இருப்பேன். ஸோ வந்து கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தாலே நம்மளை ஆண்டவர் வந்து அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். அப்போ அநேகத்தில் உண்மையாக இருந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக வைப்பார் இல்லையா. வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஸ்மால் பட் வி ஹாவ் டு பி ஃபேத்ஃபுல் ஆல் த டைம். எனக்கு ரொம்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து உண்மை. இன்னொரு வசனம் கூட இருக்கு சங்கீதத்தில், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் வந்து உண்மை. தாவீது வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி கூட அவனை ஆண்டவர் வந்து அவனை மன்னிச்சதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவன் உண்மை. அவன் ஒத்துண்டான், அது ஆதாம்கிட்ட தான் இல்லை இல்லையா, ஒத்துக்கலாம். சவுல்கிட்டையும் இல்லை, சவுலும் வந்து அதே மாதிரி. ஆனால் தாவீது வந்து ஆமாம் உடனே கீழே விழுந்தான், ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அவன் ஒத்துனான். அதை தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட வந்து விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார். ஸோ இவங்க வந்து இந்த ஐந்து பேர் ஐந்து தாழ்ந்த வாங்கினவ ரெண்டு தாழ்ந்த வாங்கினவன் வந்து என்னன்னா அதை வச்சு இன்னும் ஹி மேட் யூஸ் ஆஃப் இட், ஹி மேட் இட் ப்ரொடக்டிவ், ஹி மேட் இட் ஃப்ரூட்ஃபுல். அதை அப்படியே சும்மா புதைச்சி வச்சுட்டான். மொத்தம் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு தாழ்ந்தவனும் புதைச்சி வச்சுட்டான். அதனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் எஜமானுக்கும் பிரயோஜனம் இல்லை. இட் வாஸ் எ வேஸ்ட் இல்லையா. ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸை வந்து வி ஹாவ் டு யூஸ் இட்
வைஸ்லி
வித் இன்டெகிரிட்டி வித் அக்கௌண்டபிலிட்டி இல்லையா. ஒரு நம்பகத்தன்மையோடையும் ஒரு வந்து உத்தரவாதத்தோடையும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணமோ நம்முடைய நேரமோ நமக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாக தேவனுக்கென்று உபயோகிக்கிற ஒரு உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களாக இருக்கணுன்றத பார்க்கணும் நம்ம. சரி, இன்னும் தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்போம்.
எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு பாடல், ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர் கேட்டு பார்க்குறீங்க.
வேலைக்காரர்கள் குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். எப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் பைபிளில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இயேசு சொன்ன ஓமைகளிலிருந்து எப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக பவுலின் சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். எபேசியர் 6 மற்றும் கொலோசியர் 3 இவைகள் இரண்டிலும் சொல்லப்பட்ட சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபலற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படுங்க. சில வேலைகள் இது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சில பேருக்கு வந்து கடினமான எஜமான்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிறது போல் அவங்களுக்கு கீழ்ப்படிது வந்து கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் கடினமாக நடத்துவாங்க, வேணும்ன்ட்டே கூட சில பேர் வந்து கஷ்டப்படுத்தணுன்னே கூட கஷ்டப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கூட உலகத்தில் நடக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கீழ்ப்படுகிறது கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். நான் அந்த மாதிரி சிலரை பார்த்துருக்கேன், அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளும் உண்மையாக அவங்க நடத்த அவங்கள கடவுள் உயர்த்தினதை பார்த்துருக்கேன். அந்த அவங்க மாறமாட்டாங்க, அந்த எஜமான் மாறாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் நமக்கு பொறுமையை பல விஷயங்களை நம்மளை கற்றுக் கொடுத்து அப்புறம் ஹீல் டேக்கர்ஸ் அவுட் ஆஃப் த கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்கு அங்கே வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இல்லையா, நமக்கு எப்பவுமே வந்து கிறிஸ்துவை அறிந்து நல்ல எஜமான் தான் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கடவுள் நம்ம இங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம கிளியராக இருந்துக்கணும். அவங்க வந்து அவங்க இது வந்து எஜமானுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க தப்பு செஞ்சாலோ இல்லை வந்து என்ன சொல்கிறது கடவுளுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வரலன்னா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தாழ்த்திடக்கூடாது. நம்ம ஸ்டாண்டர்டை, அதாவது வாட் ஐ மீன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, நம்ம வந்து கடவுள் நமக்கு வைத்திருக்கிற நியமங்களின்படி நம்ம நடக்கணும். அது வந்து அதில் எந்த வித காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்கக்கூடாது இல்லையா. ஸோ வந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எப்படி நம்ம வந்து கடவுளுக்கு பயப்படுறோமோ அதே போல் நமக்கு படியளக்கிறவர்களுக்கும் கூட நம்ம வந்து உண்மையாக நம்ம நடக்கணும் இல்லையா. அப்புறம் வந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியர் செய்யாமல் மனப்பூர்வமாக செய்யுங்க. இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம் இல்லையா, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப வந்து வேலை செய்கிற மாதிரி பண்ணுறவங்க தான் உண்மையில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க.
அதில் பாஸ் இருக்கும்போது ஒரு மாதிரி வேலை செய்வாங்க, இல்லாதப்போ ஆமாம் வேறு மாதிரி இருப்பாங்க.
ஆமாம், ஹூ இஸ் த பாஸ் அப்படின்னாக்க ஒன் ஹூ இஸ் லேட் வென் யூ ஏர்லி அண்ட் ஹூ இஸ் ஏர்லி வென் யூ லேட் அப்படின்னு ஒரு ஆமாம் அது அந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்டிருது, ஞாபகம் வருது. ஸோ வந்து நம்ம மனுஷருக்காக பார்வைக்காக பண்ணாமல் யா அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம உத்தமத்தோடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்லிக்கன்னா அவனவனுக்கு செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலன் அடைவான். ஒருவேளை நமக்கு நம்ம செய்கிற உண்மையாக வேலை செய்கிறத ஒருவேளை ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா கூட கர்த்தர் நமக்கு பலன் தருவார். நான் எப்பவும் நினைக்கிறது உண்டு, நமக்கு வந்து இந்த ஸ்பெஷலி இந்த பே ரைஸ் டைமில் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் டைமில் நான் எப்போவும் நினைப்பேன் என்னுடைய படி அளக்கிறவர் கடவுள், எனக்கு வந்து எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறவர் கடவுள், இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம உண்மையாக செஞ்சுருக்கோமா இல்லையான்றது ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், அண்ட் தட் இஸ் காட். ஸோ ஹீ வில் ரிவார்ட் மீ அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எபேசியருக்கு சொல்கிறத பார்க்கலாம். அதே போல் கொலோசியர் 3:22 அதே மாதிரி தான் சொல்கிறாரு, அதே வார்த்தைகளை தான் சொல்கிறார். மனப்பூர்வமாக செய்யுங்க, கர்த்தர் இடத்துல பலன் பெறுவீர்கள், மனுஷருக்கு பிரியமாக செய்யுங்க, அதே சேம் வேர்ட்ஸ் தான் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம வி அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா, எப்படி நம்ம வேலை இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இதான் வேலைக்காரர்களை குறித்து, வேலை எப்படி ஒரு வேலைக்காரனாக இருக்கணும், ஒரு வேலைக்காரனுடைய என்ன சொல்கிறது குணாதிசயங்கள் என்னவாக இருக்கணும், வாட் ஷுட் பி அவர் அப்ரோச் டு ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து பார்த்தோம்.
ஆமாம், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டடி இன்றைக்கும் கூட. இல்லை நம்ம இந்த வாரம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணோம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தப்போ
ஆமாம் ஆண்டவர் எனக்கு காமிச்சார். ஸோ அப்படியாக காட் வி ஷோஸ் அஸ் வாட் இஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் டு wants us to share அப்படின்னு சொல்லிட்டு. So thank God இந்த இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
ஆமாம், உங்களுக்கு ஒருவேளை நாங்கள் பேசுனது குறித்து ஏதாச்சும் ஃபீட்பேக் நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் இல்லை ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நாங்கள் தவறுதலாக சொல்லியிருக்கோன்ற கருத்து உங்களுக்கு இருக்குமே ஆனால் admin@iraisai.com admin@iraisai.com என்ற இமெயிலுக்கு அனுப்பலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் போய் இறைசை எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் கூட போய் உங்களை ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் தெரியும்.
அதான் சொல்ல வந்து உங்களுக்கு இதனால் ஏதாவது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னாலும் அதையும் எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கும் என்கரேஜிங்.
ஆமாம், சரி, மீண்டும் ஒரு ஸ்டடியில் நம்ம மீட் பண்ணும் வரை உங்களிருந்து இங்கே விடைபெறுவது செல்வன் தாமஸ் மற்றும்
சுஜாதா செல்வி. வணக்கம் இறைசை, நேர்களே
நன்றி நேர்களே.